بسم الله الرحمن الرحيم.
أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு திறந்த பிறகு நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பியிருக்கிறோம். இந்த நேரத்தில் சகோதரத்துவம், சமுதாய ஒற்றுமை குறித்து தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். இன்னமல் மூமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறான். இன்னமல் மூமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன் அல்லாஹ் இப்படி கூற வேண்டும், இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள், அன்பு, பாசம், நெருக்கம், மன்னிப்பு, கருணை, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, இந்த குணங்கள் இயல்பாகவே கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் இருக்கும். நம்ம கூட பிறந்த அண்ணனாக இருக்கிறார், தம்பியாக இருக்கிறார், அவர் நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்வார். அவருக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் நம்முடைய கண்கள் கலங்கும். அவர் நம்மிடத்திலே ஒரு மாதிரியாக நடந்தால் கூட நாம் விட்டு கொடுத்து விடுவோம், மன்னித்து விடுவோம். இந்த மாதிரியான புரிந்துணர்வு, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அவருக்கு ஒரு பாதிப்பு வந்தால் அந்த பாதிப்பை நீக்க வேண்டும், அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம், இது கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக இருக்கும், பெரும்பாலும் இருக்கும். இது ஈமான் இல்லாதவர்களிடத்துல கூட இருக்கக்கூடிய அம்சம். கூட பிறக்காத ஒருவரிடத்திலே பழகக்கூடிய பழக்கத்தை விட, அவரிடத்திலே காட்டக்கூடிய நெருக்கத்தை விட, கூட பிறந்த அண்ணனிடம் தம்பியிடம் யஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் யஹ்வா சகோதரர்கள். கூட பிறந்தாதான் சகோதரன் என்பது கிடையாது. ஈமான் கொண்டு விட்டால் ஈமான் கொண்ட அனைவரும் சகோதரர்கள். அவர்களை நீங்கள் சகோதரர்களாகத்தான் பார்க்க வேண்டும். ஈமான் கொண்ட மக்களை சகோதர உணர்வோடு நீங்கள் அணுக வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்ப இந்த உறவுக்கு என்ன அடிப்படை? ஒவ்வொரு உறவுக்கும், ஒவ்வொரு பழக்கத்திற்கும், நட்புக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஒரு ஆள்கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கி பழகிறோம், பாசத்தோடு நடக்கிறோம், அன்போடு நடக்கிறோம், அவர் நமக்கு ஏதாவது கடன் தந்திருப்பார், நம்ம கஷ்டப்படும் போது உதவி செய்திருப்பார், அவரால் நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும், அல்லது நம்முடைய அண்ணனாக இருப்பார், அல்லது நம்முடைய மனைவியாக இருப்பார், அல்லது நம்மளை பெத்தவங்களாக இருப்பாங்க, இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஈமானிய உணர்வுக்கு, சகோதரத்துவத்துக்கு காரணம் என்ன? எது அடிப்படை? ஈமான் தான் காரணம். ஈமான் ஒண்ணு இருந்தா போதும், அவர்களை நீங்கள் சகோதரர்களாகத்தான் பார்க்க வேண்டும். பேசக்கூடிய மொழி வேறையா இருக்கலாம், ஒரு பங்காளியா இருக்கலாம், ஒரு பாகிஸ்தானியா இருக்கலாம், உருது மொழி பேசக்கூடியவங்களா இருக்கலாம், வெவ்வேறு மொழியா இருக்கலாம், வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்களா இருக்கலாம், வெவ்வேறு கலரா இருக்கலாம், ஏழை பணக்காரங்க வேறுபாடு இருக்கலாம், எல்லா வேறுபாடு இருந்தாலும் ஒரே ஒரு அம்சம் வந்து விட்டால் எல்லோரும் ஒரு வட்டத்துக்குள் வர வேண்டும். எல்லாரும் ஒரு வட்டத்துக்குள் வரணும். அது என்ன வட்டம், அது என்ன அம்சம்? அதுதான் ஈமான். இன்னமல் மூமினூன இஹ்வா, இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்கள். ஈமான்ங்கிற ஒரு அம்சம் இருந்தால் அவனை நாம் சகோதரனா தான் பார்க்க வேண்டும். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்போ ஒருவர் ஈமான் அல்லாவை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார், அல்லாவை நம்பி விட்டார், முடிந்து விட்டது. இதற்கு பிறகு அவர் நம்மை நாட்டை சார்ந்தவரா, அவர் எப்படி நம்ம எப்படி, அவர் என்ன மொழி நம்ம என்ன மொழி, இந்த உணர்வு வரக்கூடாது. வந்தால் நம்மிடத்துல ஈமான் இல்லை. ஈமான் உள்ளவரிடத்துல இப்படிப்பட்ட உணர்வு வராது. ஈமான் உள்ளவர்கள் எப்படி பார்ப்பாங்க, நான் அல்லாவை நம்பி இருக்கிறேன், நீ அல்லாவை நம்பி இருக்கிறியா, அப்ப நம்ம ரெண்டு பேரும் சகோதரன், ஒரே தாய் வயிற்றுல பிறக்காவிட்டாலும் நம்ம எல்லோரும் சகோதரர்கள், நீனும் அல்லாவை நம்பி இருக்கிறாய், நானும் நம்பி இருக்கிறேன், நீனும் சொர்க்க நரகத்தை நம்புகிறாய், நானும் சொர்க்க நரகத்தை நம்புகிறேன், நம்ம எல்லாம் சகோதரர்கள் என்ற உணர்வில் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த உணர்வு இருக்கிறதா? இந்த உணர்வை யாரு சுருக்கினாலும் அது வழிகேடு. எந்த உணர்வை? அல்லாவை நம்பியவர்களை சகோதரர்களாக பார்க்க வேண்டும், அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. அந்த உணர்வை நம்ம சுருக்கணும்னா எப்படி? என் இனத்தை சார்ந்தவனை நான் சகோதரனா பார்ப்பேன், என் இனத்துக்குள்ள அல்லாவை நம்பி இருப்பான பார்ப்பேன், அல்லது என்னுடைய இயக்கத்துக்குள் இருக்கக்கூடியவர்கள் அல்லாவை நம்பி இருப்பார்கள் அல்லவா, அவர்களை சகோதரர்களாக பார்ப்பேன். அப்ப இயக்கத்தை தாண்டி வெளியே இருப்பாங்களே அல்லாவை நம்பியவர்கள், அவர்களிடத்துல அந்த உணர்வு இருக்காது. உன்னுடைய இனத்தை தாண்டி வெளியே அல்லாவை நம்பி இருப்பார்களே, அவர்களிடத்துல இந்த உணர்வை காட்ட மாட்டார்கள், சகோதரங்கிற உணர்வு இருக்காது. அப்ப இது வழிகேடு. ஈமான் என்பது உலகளாவிய அளவுல பறந்து விரிந்தது, அதுக்கு ஒரு எல்லை போட முடியாது. இந்த கூட்டம், இந்த நாடு என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஈமான் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் சகோதரர்கள் தான். இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூட சொன்னார்கள். ஒரு சில உதாரணங்கள் பாருங்க, எவ்வளவு அழகான உதாரணம், இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய உதாரணம். அல் மூமினுலில் மூமினி கல் புனியான். ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு கட்டிடத்தை போன்றவன், கட்டிடம் மாதிரி. ரசூல் அப்படி சேர்த்து காட்டுறாங்க, இந்த ரெண்டு கையையும் சஹாபாக்கள்கிட்ட, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு இப்படி இருப்பான், கட்டிடம் மாதிரி. இந்த கட்ட ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு இப்படி இருப்பான், கட்டிடம் மாதிரி. இந்த கட்டடத்துக்கு எத்தனை தூண்கள், யசுத்து பாலுஹு பாலா, அதில் ஒன்று மற்றொன்றை தாங்கி பிடிக்கிறது. ஒரு தூணை வச்சா ஒரு கட்டடம் இருக்குது, அது இன்னொன்று தாங்கி பிடிக்குது. இந்த ரெண்டு தூணை எடுத்துட்டீங்கன்னா அதுவும் விழுந்துரும். எப்படி ஒரு கட்டடத்துக்கு தூண்கள் ஒன்றை இன்னொன்றை தாங்கி பிடித்து கட்டி பிடித்து கொண்டிருக்கிறதோ, அது போன்றுதான் ஈமான் உள்ளவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் தாங்கி பிடிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அரவணைக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டும், எல்லோரும் இணைப்புடன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். இன்னொரு உதாரணத்தையும் சொன்னார்கள். என்ன உதாரணம்? மசலுல் மூமினீன ஃபீ தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம். மூமின்கள் ஒருவருக்கு ஒருவர் பாசமாக, அன்போடு, பண்போடு, இரக்கத்தோடு, கருணையோடு நடந்து கொள்வதிலே அவர்களுக்கு உதாரணம். க மசலில் ஜசதி, உடம்பின் உதாரணத்தை போல. ஒரு உடம்பு மாதிரி இருக்கணும் மூமின்கள். இந்த கட்டடம், இந்த உடம்பு, இதுக்கெல்லாம் ரசூலா சொன்ன வரையறை என்ன? ஈமான்ங்கிற வரையறை. ஈமான்ங்கிற வரையறை, ஈமான் இருந்தால் உன் கட்டடம், உன்னுடைய கட்டடத்தின் ஒரு பகுதி, உன்னுடைய உடம்பின் ஒரு பகுதி. அப்ப மூமின்கள் ஒருவரை ஒருவர் பாசத்தோடு, அன்போடு நடந்து கொள்வதிலே அவர்களுக்கு உதாரணம். கமசலில் ஜசதி, உடம்பின் உதாரணத்தை போல. இதஸ்தகாமின் உடம்பிலே ஒரு துண்டு பாதிக்கப்பட்டால், ததாலஹு சாயிருல் ஜசதி, உடல் முழுவதும் அதற்காக பாடுபடுகிறது. இப்பெல்லாம் நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு கண்ணு வலி வந்துருச்சு, கண்ணு வலி வந்தா கண்ணு மட்டுமா டாக்டர்கிட்ட போகுது? கண்ணுக்கு பாதிப்பு வந்தா கால் நடக்குது டாக்டர்கிட்ட போகுது, வாய் பேசுது டாக்டர்கிட்ட சொல்லுது கண்ணு வலிக்குது அப்படின்னு மருந்து கொடுங்கன்னு கேட்குது, டாக்டர் தர மருந்த கை வாங்குது. அப்ப உடல்ல ஒரு பாதிப்பு வந்தா ஒட்டுமொத்த பகுதியும் அந்த பாதிப்பை நீக்கிறதுக்காக பாடுபடுதா இல்லையா, உதவி செய்யுதா இல்லையா, கண்ணுக்கு தானே பாதிப்பு இருந்துச்சுன்னு கை சும்மா இருக்கா, காலு சும்மா இருக்கா, வாய் சும்மா இருக்கா, எல்லாமே முயற்சி செய்யுது. இந்த உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார்கள் நபி அவர்கள், உடம்பின் உதாரணத்தை போல. அப்படிப்பட்ட ஒரு உறவு, ஒரு நட்பு ஈமான் உள்ளவர்களுக்கு மத்தியில இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நம்பிய ஒருவரை பார்க்கும் போது நமக்கு என்ன உணர்வு வரணும், நம்முடைய உடம்பின் ஒரு பாகம் இது. எப்படி பார்க்கணும், ஈமான் உள்ள ஒரு மனிதன் இருக்கிறார், அவன் யாருனே நமக்கு தெரியலங்க, முன்ன பின்ன பார்க்க தெரியலங்க, முன்ன பின்ன பார்க்கவே இல்லை வச்சுக்கோங்க, உங்களோட பழகல, பேசல, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, உங்க நண்பர் இல்ல, அல்லாஹ் நம்பி இருக்கிறான், பள்ளிவாசல் வந்து தொழுகிறான், அவ்வளவுதான். அதை பார்த்து நமக்கு தெரியுது இவன் ஈமான் கொண்டவன், நமக்கு தெரியுது இந்த ஒண்ணு போதும். அவனை நீ எப்படி பார்க்கணும், உடம்பின் ஒரு துண்டு மாதிரி பார்க்கணும். அப்ப இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இதை நம்ம கவனத்தில் வச்சிருந்தால் இன்றைக்கு சமுதாயத்திலே ஈமான் உள்ளவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தில், அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை, பிரச்சனை, ஒரே மனஸ்தாபம், இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. சொல்ல போனால் மற்ற சமுதாயத்தில் இல்லாத அளவுக்கு குரோதமும் பகைமையும் சண்டைகளும் மானக்கேடான விஷயங்களும், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வதும், ஒருவரை ஒருவர் கேவலப்படுத்துவதும், ஒருவருடைய அந்தரங்கங்களை வெளிப்படுத்துவதும், இது இந்த சமுதாயத்திலே பெருகி போச்சு. எந்த சமுதாயத்தில், எந்த சமுதாயத்தில் ஈமான் உள்ளவன் உடம்பின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அந்த சமூகத்தில் மூமின்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பகைமை, ஒரு குரோதம் பெருகியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி திருத்துறது, ஒரே அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பேசி புண்ணியம் அல்ல, மொதல் இங்க வந்திருக்கக்கூடிய நவாம நம்மளை மாத்திக்கிறணும். ரசூல் அப்படி சொல்றாங்களே, ஈமான் உள்ளவங்களை நம்ம அப்படிதான் பார்க்கிறோமா, அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோமா என்று முதலில் நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம சரியாயிட்டோம்னா அப்புறம் அடுத்து நம்ம அடுத்த ஆளுக்கு சொல்லுவோம், அப்ப சமுதாயம் சரியாகும். முதல்ல நம்மிலிருந்து, இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய நம்மிடமிருந்து மாற்றங்கள் வர வேண்டும், இந்த உணர்வு வர வேண்டும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லாம பாருங்க, குர்ஆன்ல வலா யகுத்த பாலுக்கு பாலா, உங்களில் ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேசாதீர்கள், புறம் பேசாதீங்க. உங்கள யாராவது தன்னுடைய இறந்து போன சகோனுடைய இறைச்சியை சாப்பிட விரும்புவாரா, அல்லாஹ் கேட்கிறான். இந்த கேள்வி சாதாரண கேள்வி இல்ல, எல்லாரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி. எத்தனை பேர் நம்ம புறம் பேசிட்டு இருக்கிறோம் அடுத்த சகோதரனை. அல்லாஹ் கேட்கிறான், நீ உன்னுடைய ஈமான் கொண்ட ஒரு சகோதரனை புறம் பேசுவது எதுக்கு சமம், ஒரு அண்ணன் உன் தம்பி செத்து போய் கிடக்கிறான், அவன் கரியை கிழிச்சு நீ திம்பியா, அதுக்கு சமம் என்று அல்லாஹ் கூறுகிறான். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அந்த நிலையில அந்த சகோனுடைய கரியை கிழிச்சு நம்ம சாப்பிடுவோமா, நம்ம அண்ணனுடைய தம்பியுடைய இறைச்சி எடுத்து திம்புவோமா? இப்படி ஒருவன் காரியத்தை செய்தால் அவன் எவ்வளவு பெரிய கண்ணஞ்சக்காரனா இருப்பான், கொடூர புத்தி உள்ளவனா இருப்பான், மனித பிறவியே இல்லை அப்படிம்போ. இதுக்கு நிகர் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்ட சகோதரனை பத்தி நீ புறம் பேசுறது என்ன, இதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் அப்படித்தான். ஒரு புறம் பேசுறது இந்த அளவுக்கா, அல்லாஹ் அப்படி எடுக்கிறான். ஏன், அந்த ஈமான்கிற அம்சம் கொண்ட இருக்கும்போது அவனை எப்படி நீ காயப்படுத்துவாய், அவனை எப்படி நீ துன்புறுத்துவாய், அவனை பத்தி நீ எப்படி பேசுவ, புறம் பேசுறதா தப்பு? சஹாபி வந்து கேட்டார், ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே புறம் பேசக்கூடாதுங்கிறீங்களே, நான் என்னத்தை பேசுறேன், அந்த ஆள்கிட்ட இல்ல குறையத்தான நம்ம பேசுறோம். ஒரு ஆள் புறம்னா என்ன, ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டார், உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு பொய் சொல்லிட்டாருன்னு வைங்க, ஒரு ஈமான் உள்ள மனுஷன் பொய் சொல்லிட்டார், இப்ப வந்து அவர்கிட்ட சொல்லாம வேற ஆள்கிட்ட, அவர் யாரு தெரியுமா இந்த மாதிரி பொய் சொல்றாருங்க, அவர் இப்படி பண்றாருங்க அப்படி பண்றாருங்க, சம்பந்தப்பட்டவர்கிட்ட சொல்லாம அடுத்த ஆள்கிட்ட போய் பேசுறோம், இதுக்கு பேர் தான் போறோம். அப்ப ஒரு நபித்தோழர் கேட்டாரு,
அல்லாஹ்வின் தூதரே, இருக்கிறத சொன்னாலுமா தப்பு, சொன்னாலுமா தப்பு, இல்லாத சொல்லல, நாங்க இருக்கிறது தானே பேசுறோம், இருக்கிறத கூட பேசக்கூடாதா? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இருக்கிறத பத்தி பேசுறதுக்கு பேர் தான்ப்பா போறோம், இல்லாத பேசுறோம் அது அவதூறு, அது இதை விட பயங்கரம். கூட பிறந்த சகோதரனுடைய இறைச்சியை கடிச்சு திங்கிறத விட பயங்கரம் அவதூறு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யோசிச்சு பாருங்க, அப்ப இருக்கிறதே நம்ம ஏன் பேசக்கூடாது? இருக்கிறத நீ ஏன் பேசுற? உனக்கு என்ன உரிமை? அவன் என்னமும் செஞ்சுட்டு போறான், அவன் தப்பு செஞ்சா அவன்கிட்ட போய் சொல்லு. மார்க் என்ன பாக்குது? ஒரு முஸ்லீம், ஒரு ஈமான் உள்ளவன் தப்பு செஞ்சா அத நீ ஏன்டா பேசுற? நீ எதுக்கு பேசுற? உனக்கு என்ன உரிமை இருக்குது? நீ ஏன் பேசணும்? உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? இபாதத்தாது நீ எதுக்கு? ஒன்னு சம்பந்தப்பட்டவர்களுக்கு போய் அதை நம்ம சொல்லணும், இந்த மாதிரி நீங்க தப்பு செய்றீங்க அப்படின்னு சொன்னா அவர் திருந்துவார். அதை விட்டுட்டு ஊரெல்லாம் போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப மார்க்கம் என்ன பண்ணுது? இதை குற்றமாக கருதுகிறது. இருக்கிறது ஏனி பேசக்கூடாது, ஏன்னா ஒரு மூமின் இன்னொரு மூமினுடைய குறையை மறைக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கிறாரோ மறுமையில் அவருடைய குறையை அல்லாஹ் மறைப்பான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களுக்கு சொன்ன நற்குணம். இந்த நற்குணம் வரணும். ஒரு முஸ்லீம் குறைய பார்க்கறமா, அப்ப அதை மறைக்கணும், அதை அவர்கிட்ட போய் சொல்லி திருத்தணும். அதை விட்டுட்டு வெளியில போய் இப்படி சொன்னா அப்ப இது ஹராமா போகுது. இந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. யார் ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்துறானோ அவனை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். மன் ஃபர்ரஜன் முஸ்லிமின், யார் ஒரு முஸ்லிமுடைய கவலையை நீக்குகிறானோ ஃபர்ரஜல்லாஹு அனுபிஹா குர்பத்தன் மின் குர்பாத்தி யௌமில் கியாமா, மறுமை நாளில் அவன் செய்த அந்த செயலுக்காக அவனுடைய கவலைகளில் ஒரு கவலையை அல்லாஹ் நீக்குவான். வல்லாஹு ஃபி ஆவுனி அப்தி மா கான அல் அப்து ஃபி ஆவுனி அஹீஹி. தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். மூமின், மூமினுக்கே அர்த்தம் என்ன தெரியுமா? மூமின்னா என்ன அர்த்தம்? நம்ம பரவலா அறிஞ்சு வச்சிருக்கக்கூடிய அர்த்தம், நம்பிக்கை கொண்டவன். முஸ்லிம் என்றால் கட்டுப்பட்டவன், இது பரவலான அர்த்தம். ஆனா இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அர்த்தத்தையும் சொன்னாங்க. மூமினுக்கும் சொன்னாங்க, முஸ்லிமுக்கும் சொன்னாங்க. முஸ்லிம் அல் முஸ்லிமு மன் சலிமன் நாஸ்மி லிசானிஹி வயதிஹி. முஸ்லிம் யார் என்றால் அவனுடைய நாவின் தீங்கிலிருந்தும் கரத்தின் தீங்கிலிருந்தும் யார் பாதுகாப்பு பெற்றிருக்கிறார்களோ அவன்தான் முஸ்லிம். முஸ்லிம் பிறருக்கு சலாமத் கொடுத்தவன், பிறருக்கு அமைதி கொடுத்தவன், பிறருக்கு நிம்மதி தந்தவன். என்ன நிம்மதி? அடுத்தவங்களை பத்தி நான் பேச மாட்டேன், அடுத்த முஸ்லிமை பத்தி நான் வாயை திறக்க மாட்டேன், அடுத்த முஸ்லிமுக்கு கரத்தால நான் நோவினை செய்ய மாட்டேன். இப்படி இருக்கிறவன் தான் முஸ்லிம், பிறருக்கு நிம்மதி கொடுத்தவன். நிறைய பேர் அல்லாவுக்கு கட்டுப்படுறோம், பிறருக்கு நிம்மதி கொடுத்திருக்கிறோமா? முஸ்லிமான மற்றவனுக்கு வாயாலேயோ கையாலேயோ நோவினை செய்யாம இருந்திருக்கிறோமா? அதுதான் முஸ்லிமுடைய இன்னொரு அடையாளம், இன்னொரு அர்த்தம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது மாதிரி மூமின்னு சொன்னாங்களே, மூமினுக்கு இன்னொரு அர்த்தம், நபி அவர்கள் சொன்ன அர்த்தம், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். அல்லாஹ் மீதானையாக இவன் ஈமான் இல்லை, இவன் மூமின் இல்லை, இவன் மூமின் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளவில்லை. மூணு முறை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் யார் அது? அல்லாஹ்வை நம்பல, அல்லாஹ்வை நம்பல, ஈமான் இல்லை, ஈமான் இல்லைங்கிறீங்களே, யார் அவன்? மல்லா யமனு ஜாருஹு பவாயிக்குஹு. எவனுடைய அண்டை வீட்டுக்காரன் அவனுடைய துன்பங்களில் இருந்து நிம்மதி பெறவில்லையோ அவன் மூமின் இல்லை. அப்ப மூமினுக்கு ரசூலுல்லா இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? பிறருக்கு அபயம் அளித்தவன், பிறருக்கு நிம்மதி கொடுத்தவன். நம்ம மூமினா இருக்க ஆசைப்படுறோம், முஸ்லீமா இருக்க ஆசைப்படுறோம், நம்ம அல்லாஹ்வை நம்பிட்டோம் சரி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டோம் சரி. இது ஒண்ணு வந்துருச்சு. இன்னொரு அம்சம், மூமினுக்குரிய இன்னொரு அர்த்தம், முஸ்லீமுக்குரிய இன்னொரு அர்த்தம் நம்மிடத்துல இருக்கிறதா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். இந்த காலத்துல குறிப்பா சஹாபாக்களை பாருங்களேன், சுபஹானல்லாஹ், ரசூலா அவங்களை எந்த உணர்வுல வளர்த்தாங்க? உமர் அலியல் அவர்கள், பிலால் அலியல் அவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த பக்கம் அபு சுஃபியான் வர்றாரு, அவர் அன்னைக்கு மக்கத்து காஃபிர். அப்ப பிலால் என்ன செய்யறாரு, ஆவேசப்பட்டு அல்லாவின் எதிரியே, இன்னும் வாள் வந்து உன் மேல வாழை வச்சு இன்னும் ஒரு கடமை பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றாரு, உன்னை கொல்லணுங்கிற மாதிரி கருத்து சொல்றாரு. இப்ப அபூபக்கர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிலால் அலியில் அவங்களை போய் கண்டிக்கிறாங்க. யார கண்டிக்கிறாங்க? பிலால் அலியில் அவங்களை போய் கண்டிக்கிறாங்க. ஒரு குறைசியுடைய தலைவர், அவர்கிட்ட போய் நீ இப்படி பேசுவியா அப்படின்னு பிலால் அவங்கள கண்டிச்சு கோவப்பட்டுட்டாங்க. இது ரசூலுல்லாஹி அவங்கிட்ட வந்து அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த பிலால் வந்து அபு சுஃபியானை பார்த்து இப்படி சொல்லிட்டா, நான் கண்டிச்சேன், சத்தம் போட்டேன். ரசூலுல்லாஹி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர்ட்ட சொன்னாங்க, லைன் குன்தா அகலப்தஹும் ஃபக்கத் அகலப்த ரப்பக, அபூபக்கரே நீ அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உன் இறைவனை நீ கோபப்படுத்தி விட்டாய். யாரை? உமரையும் பிலாலையும் நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாவை நீ கோபப்படுத்தி விட்டாய் என்று ரசூலுல்லாஹி சொன்னோனையுமே அபூபக்கர்ல அவங்க பிலால் அவங்கிட்ட போய் மன்னிச்சுக்கோங்க சகோதரே கேட்டாங்க. யாரு பிலால்? யாரு பிலால்? ஒரு அடிமையாக இருந்தவர்கள் அபூபக்கர் அலியல் அவர்கள் விடுதலை பண்ணாங்க. அப்படிப்பட்ட பிலால் அலியல் இடத்துல போய் அபூபக்கர் அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க. பிலால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதுதானங்க. எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பாருங்க, ரெண்டு பேருக்கும் ஒரு சர்ச்சை, ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. உடனே அபூபக்கர் தன்னுடைய மானத்தை பார்க்கல, ஈகோவை பார்க்கல, என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்காக போய் அடிமையாக இருந்தவர்கிட்ட கூட போய் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிச்சுக்கோங்க, அவங்களை நான் பேசிட்டேன், அதனால அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னு பதிலுக்கு துவா செஞ்சாங்க அந்த சஹாபாக்கள். அபூபக்கர் உமர்ல உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை நடக்கும், அப்புறம் என்ன செய்வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிருவாங்க, ஒருவருக்கு ஒருவர் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு பேசிக்கிருவாங்க. இதுதானுங்க சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் இதைதானே உருவாக்குனாங்க. அப்ப இந்த உணர்வு நம்மிடத்துல வரணும். சொல்ல போனா ஒரு வசனத்தையே அல்லாஹ் அருளி இருக்கிறான் திருக்குறான்ல, என்ன தெரியுமா? அபூபக்கர் உங்களுடைய மாமி மகன் தான் மிஸ்தஹ் பின் உசாசா. மிஸ்தஹ் பின் உசாசா இவர் வந்து ஏழை, அபூபக்கர் உள்ளவங்க கொஞ்சம் வசதி உள்ளவர். என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஏழைக்கு நம்ம சொந்தக்காரராக இருக்காருன்னு சொல்லி அவருக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கருடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி அவதூற முனாஃபிக்கு பரப்பி விடுறான். இந்த அவதூற பரப்பின நபர்கள் ஒரு ஆளு மிஸ்தஹ் பின் உசாசா, இவரும் ஒரு ஆளு. இப்ப அபூபக்கர் உங்களுக்கு கோபம், கடுமையான கோபம் வருமாறாதா? அபூபக்கர் அவங்களுடைய காசத்தை அவர் வாங்குறாரு, மிஸ்தஹ் அபூபக்கர் அவங்க தான் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வாங்கி தின்றுட்டு உதவியை அனுபவித்து விட்டு அபூபக்கர் அவங்களுடைய மகள் மேலே அவதூறு பரப்புனா, இது எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயல். அந்த துன்பத்தால அந்த குடும்பமே கண்ணீர் வடித்தது. அபூபக்கர் அவங்க அழுதாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அழுதாங்க, அந்த குடும்பமே கண்ணீர் வடித்தது. ஆயிஷா அவங்க அழுது அழுது கண்ணில் தண்ணியில் வத்தி போச்சு, நீ அழுகிறதுக்கு தெம்பில்ல, அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சாங்க. இப்படிப்பட்ட துக்கத்துக்கு காரணமானவர்கள் ஒருவர் தான் மிஸ்தஹ் பின் உசாசா. இப்ப அபூபக்கர் அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா இனிமே நான் உனக்கு உதவியே செய்ய மாட்டேன் சொன்னாங்க. ஏன் காசை வாங்கி தின்றுட்டு என்னுடைய இதை நீ அனுபவிச்சுட்டு ஏன் உள்ள மேல அவதூறு சொல்றியா? ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம பெத்த புள்ள மேல, என்ன நம்ம சொந்தக்கார ஒரு ஆளு, எப்படி சொந்தக்கார, நம்மகிட்ட உதவி வாங்கி சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு சொந்தக்காரரு நம்ம பெத்த புள்ள மேல அவதூறு சொல்றாரு. என்ன அவதூறு? விபச்சாரம் பண்ணிட்டான்னு, நம்ம புள்ள செய்யாத ஒரு தப்ப சுமத்துறாரு. இப்ப நமக்கு எப்படி வரும்? கத்தி எடுத்து போய் கொண்டாலும் கொன்றுவோம். சைத்தான் காசை வாங்கி தின்றுட்டு ஏன் மூலம் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துட்டு ஏன் உள்ள மேல நீ அவதூறு சொல்றியான்னு அப்படியே நமக்கு ரத்தம் கொதிக்கும். அவபக்கம் அவங்களுக்கும் கொதிச்சுச்சு. என்ன சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா இனிமே நான் 5 பைசா உனக்கு கொடுக்க மாட்டேன், உதவியே செய்ய மாட்டேன். அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். எப்படி? வலா யாத்தி உலுல் ஃபலுலி மின்கும் வஸ்ஸா ஐயத்து உலுல் குர்பா, உங்கள்ல வசதி படைத்தவர்கள் சொந்தக்காரருக்கு நான் இனிமேல் நல்லது செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் தஹிபூன யஃபிர் அல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உங்க பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறது நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், யார பார்த்து? அவதூறால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு கண்ணீர் வடிச்சு ஊரே அசிங்கமாகி கேவலமாகி இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஏமேல அவதூறு சொன்னா இவனுக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன். அப்ப அல்லாஹ் அப்படி சொன்ன நபரை பார்த்து சொல்றான், அலா துஹிபூனா யஃஃபிர் அல்லாஹு லக்கும், ஓ பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க. உடனே அபூபக்கர்ல அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் ஏன் பாவத்தை மன்னிக்கணும், நான் அவரை மன்னிக்கிறேன்னு சொல்லி மிஸ்தக மன்னிச்சாங்க. அவருக்கு முன்னாடி எப்படி உதவி செஞ்சிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி உதவியும் பண்ணாங்க. இது கஷ்டமா தான் இருக்கும். அது எப்படி நம்மளை பிடித்து இப்படி பேசியிருக்கிறார், நம்மளை பத்தி இப்படி பண்ணிருக்கிறார், இவர்கிட்ட போய் எப்படி பழகிறது, இவர்கிட்ட போய் எப்படி நடங்கிறது? பழகிறது என்ன, உதவியே பண்ண சொல்றா அல்லாஹ். அவதூறு சொன்ன ஆளுக்கு உதவி பண்ணு, கொடு. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் நம்ம விஷயத்துல பார்த்தா நம்ம தேருவோமா? இந்த மாதிரி நமக்கு சிந்தனை வருதுல, நமக்கு ஒரு ஆள் கெடுதல் பண்ணிட்டாரு, அப்ப அவர்கிட்ட கோபமா இருக்கிறோம், நம்ம கடுமையா நடக்கிறோம். சரி, இது மாதிரி அல்லாஹ் நம்மகிட்ட நடந்தா நம்ம மத்தாள்கிட்ட நடக்கிற மாதிரி, அல்லாஹ் நம்மகிட்ட நடந்தா நம்ம நிலைமை என்ன? நம்ம எத்தனை பாவங்களை செய்யறோம், எத்தனை குற்றங்களை செய்யறோம், அல்லாஹ்வுடைய கடமைகளை மீறுறோம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கடுமையா விட்டு கொடுக்காம நீ செஞ்ச உன மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா, அப்ப அங்க மட்டும் என்ன எதிர்பார்ப்போம்? அல்லாஹ் அப்படித்தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யுது, ஆனா நீ மன்னிக்கணும், நீ இறங்கி வரணும். அப்ப அல்லாஹ் உன் விஷயத்துல இறங்கி வரணும்னு நினைக்கிற, நீ இன்னொரு முஸ்லீம் விஷயத்திலயே இறங்க மாட்டேங்கிற, அவன் தப்பே செய்யட்டும், ஏன் நீ மன்னிக்க மாட்டேங்கிற? ஃபல்யாஃபு வல்யஸ்ஃபாஹு, அலட்சியம் பண்ணுங்கள், கண்டம் காணாமல தூர தூக்கி போடுங்க. அல்லாஹ் இப்பெல்லாம் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அப்ப இந்த மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும் சகோதரர்களே. குறிப்பா சமுதாய ஒற்றுமை இந்த உணர்வு இருக்கணும். இனி அடுத்து சமுதாய ஒற்றுமைங்கிறோம் இல்லையா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றுமை முக்கியம்தான், நம்ம இந்த உணர்வோடு இருக்கணும், ஏன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆள் பிரிஞ்சிடக்கூடாது, அதெல்லாம் சரிதான். ஆனா எதுல ஒன்று பண்றது? சில பேர் பார்த்தா கான்செப்டே தெரியாது, ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமைம்பாங்க. என்னப்பா ஒரே ஒற்றுமை ஒற்றுமை ஒற்றுமை, ஆனா அவனுக்குன்னு ஒரு கொள்கையே இருக்காது. என்ன செய்வான், தர்கா வணங்குறீ போறியா, வா ஒற்று ஒன்றுபடுவோம். நீ மதுவை பின்பற்றிட்டு இருக்கிறியா, வா ஒன்றுபடுவோம். நீ காதியானியா இருக்கிறியா, வா ஒன்றுபடுவோம். ஒன்றுபடுவோம்ங்கிறதா இருக்கும், எதுல போய் ஒன்றுபடுறது அது தெரியாது. அது ஒன்றுபடணும், ஒற்றுமையா இருக்கணும். எதுல ஒற்றுமையா இருக்கணும்? மார்க்கத்துல ஒற்றுமையா இருக்கணும். அல்லாஹ் அதான் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஜமியா அனைவரும் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிற்று பலமாக பற்றி பிடியுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அப்ப அல்லாஹ் பிரியாதேங்கிறான், எல்லாரும் வாங்குறான். எல்லாரும் எதை நோக்கி வர்றது? ஒன்று பெறணும்னா ஏதாவது ஒன்று நோக்கி தானே ஒன்றுபட முடியும். எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டா ஒரு இடத்துக்கு தானே கூப்பிட முடியும். அல்லாஹ் கூப்பிடுறான் எல்லாரும் வாங்கன்னு, எங்க கூப்பிடுறான்? அல்லாஹ் அவன் மார்க்கத்துக்கு கூப்பிடுறான். ஒற்றுமையா இருக்கணும். எதுல ஒற்றுமையா இருக்கணும்? பி ஹபலில்லா, அல்லாஹ்வுடைய கயிறை அனைவரும் சேர்ந்து ஒன்று பிடியுங்கள், அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாது பிடியுங்கள் அப்படிங்கிறான். அப்ப ஒற்றுமையா இருக்கணும், அதை விட முக்கியம் என்ன? எதுல ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தான் முக்கியம், எதுல நம்ம ஒன்றுபடணுங்கிறது தான் முக்கியம். அப்ப எதுல ஒன்றுபடணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடிப்பதில். நானும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வர்றேன், நீனு வா நீனு வா நீனு வா, நம்ம எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து மூமினா இருப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து முஸ்லீமா இருப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து குர்ஆன் ஹதீஸை கடைபிடிப்போம். இந்த ஒற்றுமையை அல்லாஹ் சொல்றான். சில பேர் எல்லாம் சேர்ந்து முஸ்லீமா இருப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து குர்ஆன் ஹதீஸை கடைபிடிப்போம், இந்த ஒற்றுமையை அல்லாஹ் சொல்றான். சில பேர் நீ சிறுக்கு வைக்கிறனா வச்சுக்கோ ஒற்றுமையா இருப்போம், இது கிடையாது ஒற்றுமை. அது மாதிரி இன்னும் சில பேர் இந்த சமுதாய ஒற்றுமை, இப்ப இந்த ஒற்றுமை இருக்குது, இந்த ஒற்றுமையை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி உருவாக்குனாங்க. ரசூலுல்லாஹி உருவா வர்றதுக்கு முன்னால் மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கல்லையும் மண்ணையும் மரத்தையும் வணங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறாங்க. நம்ம போய் என் குழப்பத்தை ஏற்படுத்தும் நினைச்சாங்களா? இந்த ஒத்துமை தேவையில்லை. தப்புல ஒத்துமையா இருந்தா அங்க பிரிக்கணும். ஒரு ஆள் வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, தப்பு செஞ்சிருக்கிறாங்க, ஒன்னா சேர்ந்து தப்பு செய்யறாங்க, அங்க போய் என்ன செய்யணும்? தப்பு செய்யாதீங்கன்னு சொன்னா பிளவு வரத்தான் செய்யும். அந்த பிளவு வரணும். அந்த பிளவு சரியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எல்லோரும் சிலை வழிபாட்டில் மூழ்கி இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சிலை வழிபாட்டை நீங்கள் வணங்காதீங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப பிரச்சனை வருது, பிளவு வருது, ஊர்ல எல்லாம் சொல்றாங்க ஒன்னா இருந்து எங்களை பிரிச்சுட்டாங்க. பிரிக்கத்தான் வேணும். இதுல அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால், மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை சமுதாயம் செய்தால், அங்க நல்லது யாரு கெட்டது யாரு தனித்தனியா பிரிக்கணும். அல்லாஹ்வே சொல்றானே, அசுத்தத்தையும் சுத்தத்தையும் தனித்தனியாக அல்லாஹ் பிரிக்க விரும்புகிறான். அப்ப பிரியணும். அசுத்தமா இருந்தோம்னா அங்க என்ன செய்யணும்? பிரிய வேண்டும், மார்க்கத்தை நோக்கி வர வேண்டும். இதெல்லாம் திருக்குறானுடைய போதனைகள். அது மாதிரி அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான். இவன் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொன்ன உபதேசம் என்ன உபதேசம்? நிலைநாட்டுங்கள், அதிலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அப்ப நம்ம பிரியக்கூடாது. பிரியக்கூடாதுங்கிற மட்டும் அல்லாஹ் சொல்லல, நிலைநாட்டுங்கள், அதுல பிரிந்து விடாதீர்கள். அதுல பிரியாதீங்க. என்ன? தீனை விட்டுட்டு போயிடாத. தீனை விட்டுட்டு போனா போடான் விட வேண்டியதுதான். அப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுமையா இருக்கணும். நீ தீனை விட்டுட்டு இரு, நான் தீன்ல இருந்துக்கிறேன். எல்லாரும் இந்த ஒத்துமை இல்ல. அல்ல எந்த ஒத்துமையும் சொல்றான், தீனை விட்டுட்டு போகாத, அதுதான் பிரிவினை, அதுதான் தப்பு. எல்லாரும் சேர்ந்து எங்க வரணும்? தீனுக்கு வரணும். தீன்ல இல்லாதவன் ஒன்னா இருந்தானா அவனை பிரிச்சு கொண்டு வந்து தீன்ல சேர்க்கணும். அகீமுத்தீன், தீனை நிலைநாட்டுங்கள், வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, அதிலே பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இதுதான் ஒற்றுமை. அப்ப இந்த ஒற்றுமை ஏற்பட நம்ம முயற்சிக்க வேண்டும். கொள்கை ரீதியில் உள்ள ஒற்றுமை. என்ன கொள்கை? குரான் சுன்னா, குரானும் நபிமொழிகளும், அதுதான் நம்முடைய கொள்கை. அதன் அடிப்படையில் நம்ம ஒன்றுபடணும். தேவையில்லாத பிரிவினைகள், வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, தத்தபி ஊஹு, அதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். வலா தத்தபி சுபுல, பல வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை திசை திருப்பி கொண்டு போய் விடுவான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய குரான் சுன்னாவை மட்டும்தான் நாம் பின்பற்ற வேண்டும். வரும்போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இது ஒண்ணு. என்ன? மார்க்கத்தை நிலைநாட்டுறதுல நம்ம ஒன்றுபடணும். குரான் சுன்னாவில் நம்ம ஒன்றுபடணும். ஒரு ஆள் வந்து மார்க்கமே இல்லை, வா ஒற்றுமையா இருப்பன் கூப்பிட்டா அவன் நடிக்கிறான், அவன் பொய்யான ஒற்றுமையை உருவாக்க நினைக்கிறான், அது ஒற்றுமையே இல்லை என்பதை தெளிவாகணும். யாருக்குடைய சொல்லுக்கு நம்ம இடம் கொடுக்கணும்? குரான் சுன்னாவை நோக்கி அழைத்து நம்ம எல்லாம் ஒன்றுபடுவோம் என்று அழைத்தால் அது சரியான அழைப்பு, அது சரியான ஒற்றுமை. அப்ப இந்த நேரங்கள்ல மார்க்கத்தை சொன்னா அங்க பிரச்சனை வருமே, இங்க பாதிப்பு வருமே, நமக்கு மத்தியில் சண்டை சச்சரவாகுமே, இப்படி யோசிக்க கூடாது. இதுதான் மார்க்கம், இதான் அல்லாஹ் ரசூல் சொன்னதா? அல்லாஹ் ரசூல் சொன்னதை போடணும். அல்லாஹ் ரசூல் சொன்னதை அனைவரும் பற்றி பிடிக்கணும், அதுலதான் ஒன்றுபடணும். அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொன்னா ஊர்ல பிரச்சனை வரும், குழப்பம் வரும், பிரிவினை வரும். அந்த பிரிவினை வரணும், அந்த பிரிவினை வர வேண்டும். வந்து நல்லவர்கள் தனியாகவும் கெட்டவர்கள் தனியாகவும் பிரியணும். சத்தியத்தின் பக்கம் ஒரு கூட்டம் வரணும், அசத்தியின் பக்கம் போற கூட்டம் போய் தொலையுது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார். அப்போ இந்த இடங்கள்ல நீங்க கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம், ஒற்றுமை என்பது மார்க்கத்துல தான். அதனாலதான் குர்ஆன் வசனங்கள் எத்தனை வசனங்கள் இருக்குது, குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் நாஸ், நீங்கள் தான் உருவான சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம். தாமுருன பில் மஆரூஃப், நல்லதை ஏவுகிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். தீமையை தடுத்தா என்ன நடக்கும்? எல்லாரும் சேர்ந்து சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் சாராயம் குடிக்காத அப்படிங்கிறீங்க, அப்படியா ஏத்துக்கிறோமா அப்படிலாம் சொல்லிடுவானே, ஒரு ரெண்டு பேர் தலையாட்டுவான், ஆமாங்க தப்பு தாங்க அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு பேர். மிச்ச நாலு பேர் என்ன சொல்லுவான், உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படிமா. எந்த தப்பா இருந்தாலும் அப்படித்தான், சில பேர் தப்புன்னு ஒத்துக்குருவான், சில பேர் நான் இப்படித்தான் இருப்பேன்மா. அப்ப அங்க பிளவு வருதா இல்லையா? இப்ப இவன் இப்படி சொல்றாங்கிறதுக்காக நம்ம சாராயம் குடிக்காத உபச்சாரம் செய்யாத தீமையை தடுக்காம இருக்க முடியுமா? அல்லாஹ் சொல்றான், அன்னாஹூன் அல் ஆமிரூன பில் மஆரூஃப், நல்லவர்கள் நல்லதை ஏவுவார்கள், வன்னாஹூன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள். தடுக்கணும், தீமையா தடுப்பேன் வாயுங்கடி. அங்க இருந்துகிட்டு ஒத்துமையா இருப்பா பேசாத, பாத்தில ஒத்துமையா இருக்காத, வா நன்மைக்கு வா அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீமையை தடுக்கணும்னு சொல்லி காட்டுறான். இது முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம், மா தன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். தீமையை தடுக்கும் போது பிளவுகள் வரும், வந்தால் பரவாயில்லை, அனைவரும் தீமையை விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒளிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது, என்னன்னா சில பேரு நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒழிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது. என்னன்னா, சில பேர் நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் விட்டு ஒழிய வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரணும். அப்ப இதெல்லாம் நம்ம வழங்கியிருப்போம். இதுல இன்னொரு கோணமும் இருக்குது. என்னன்னா, சில பேர் நன்மை ஏவுறோம் தீமையை தடுக்கிறோங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னா, எதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குதோ அதை பூரா மறுத்து சமுதாயத்தில் தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத குழப்பத்தையும் பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதையும் செய்யக்கூடாதா இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கத்தில் ஒற்றுமைங்கிற பேர்ல போய் போலியான ஒற்றுமையில மார்க்கத்தை விட்டுட்டு ஒற்றுமை பேசாத, அதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதே நேரத்தில் மார்க்கத்தில் தேவையில்லாத குழப்பங்களை செஞ்சு இருக்கிற மக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்திடாத, இதையும் அல்லாஹ் கண்டிக்கிறான். அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அவ எது நம்ம உம்மத்தன் நசத்தா, நடுநிலையான சமுதாயமா இருக்கணும். எது நடுநிலையான சமுதாயம்? அல்லாஹ் ரசூல் சொன்னா நான் பிடிச்சுக்கிருவேன், அதுல வந்து யாராவது ஒற்றுமையா இருப்ப உடுஞ்சுனா விடமாட்டேன். அதே நேரத்தில் யாராவது அல்லாஹ் ரசூல் சொல்லாத விஷயத்தை சொல்லி சொன்னதை மறுத்து சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தினா அப்ப அந்த தூக்கி தூர போடுவேன் என்ற ஒரு உபதேசம் நமக்கு மத்தியில் இருக்கணும். அப்ப இந்த தெளிவுகள் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னைக்கு சமுதாயத்தில் இத்தனை ஃபித்னா, இத்தனை கூட்டங்கள் உருவாயிருக்காது. இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறீங்க? சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு என்னென்ன ஒழுங்குகளை சொன்னாங்களோ அது பூரா ஈமான்ங்கிறதுக்கு போய் இயக்கத்துக்கு ஆகி போச்சு. ஈமானுக்கு சொன்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் இயக்கத்தின் கட்டுப்பாடு ஆயிருச்சு. அப்ப இயக்கத்தை தாண்டி உள்ள அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஈமான்ங்கிற ஒரு எல்லை இல்லாத அந்த அம்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்கு அமுல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க. இந்த மாதிரி நிலை வந்தால்தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பிற்காலத்தில் தீமைகள் உருவாகுமா? ஆமா உருவாகும், நிறைய ஃபிருக்கா, நிறைய கூட்டங்கள் உருவாகும். அது மாதிரி நேரத்தில் நான் என்ன செய்ய? பல கூட்டங்கள் நான் பார்க்குறேன், ஒவ்வொருத்தனும் ஒரு கூட்டம் கூட்டமாக இருக்கிறான். அப்போ நான் என்ன செய்ய? ஃபாத்தஸில் தில்கல் ஃபிரக்க குல்லிஹா, எல்லா கூட்டத்தையும் விட்டு விலகிவிடு. ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க, இயக்க உணர்வு ஈமானிய உணர்வை மிகைக்கிறதா? அந்த இயக்கம் ஹராம், ஹராம். ஈமானிய உணர்வு தான் உனக்கு இருக்கணும். அந்த ஈமானிய உணர்வை இயக்கம் கட்டுப்படுத்துதா, அப்ப அது ஹராம் ஆகும். அப்ப எல்லா கூட்டங்களையும் விட்டு விலகிவிடு. அப்ப எங்க எல்லா ஏதாவது கூட்டத்தில் போய் சேர்ந்துடாத. அப்ப என்ன பண்ண? ஒரு மரத்தின் வேர்பகுதியை பிடித்தாவது நீ தொங்கிக்கொள், பிடித்துக்கொள். அப்ப என்ன பிடிச்சு இழுப்பான்? இந்த கூட்டத்துக்கு வா, அந்த கூட்டத்துக்கு வா, இந்த ஃபிருக்கால சேரு, அந்த ஃபிருக்கால சேரு, போய் சேர்ந்துடாத. எல்லாத்தையும் விட்டு தூக்கி தூர போட்டு நீ வேற தனி மனுஷனா இருந்தாலும் பரவாயில்ல, மரத்துக்கோ மரத்தோட தொங்கிக்கோப்போ. மனுஷனே இல்லை உனக்கு, நண்பனே இல்லை, தேவையில்லை அந்த நண்பன். சமுதாயத்தில் பிளவையும் ஃபித்னாவையும் ஏற்படுத்தி ஈமான்ல கை வைக்கக்கூடிய நண்பன் தேவையில்லை. அப்படிப்பட்ட கூட்டம் தேவையில்லை. கூட்டத்துலதான் இருக்கணும் அவசியமா? இந்த மாதிரி ஃபித்னாக்களை கண்டால் அம்புட்டு கூட்டத்தையும் தூக்கி தூர போட்டு மரத்தோட போய் ஒட்டிக்கும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும் சகோதரர்களே. அப்போ இது இன்றைக்கி என்னங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா நிறைய இயக்கங்கள், ஒரு இயக்கம் இருந்து நாங்களாம் ஒரு நன்மையை செய்கிறோம்ங்க, முஸ்லீம்களுக்கு நல்லது செய்ய வரோம்னு இருந்தால் தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன, அப்படிலாம் ஆரம்பத்தில் பேசிட்டு இன்றைக்கி தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் உருவான பிறகு இந்த இயக்கத்தை உள்ள வந்தால் முஸ்லீம், மற்றவெல்லாம் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் அப்போ இது அல்லாஹ் ரசூல் போகக்கூடிய வழியாகுது. தானாக ஒரு புது கருத்தை சொல்ல வேண்டியது, சொல்லிட்டு இதை ஏற்றுக்கொண்டவங்க தான் முஸ்லீம், இது இல்லாதவங்களாம் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னால் அப்போ இது வந்து ஃபிருக்காவா இல்லையா? இந்த மாதிரியான ஃபிருக்கா விட்டு தான் இப்போ இங்கே ஈமான்கிற வட்டம் வரணும். ஆஹா, மொத்தத்தில் வந்து ஈமானுக்கே குத்தகை நம்ம தான் அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது இங்கே. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த இதெல்லாம் ஃபிருக்காவுடைய அடையாளம், வழிகட்ட கூட்டத்துடைய அடையாளம், மார்க்கத்தில் தேவையில்லாமல் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய அடையாளம், சுண்ணாவில கை வச்சு பித்ராக்களை ஏற்படுத்தக்கூடிய சொல்லி விட்டு விலகி நம்ம என்ன செய்யணும், விலகி இருக்கணும். இதான் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலத்துல சமுதாயத்துல நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா, முதல் நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறோம். நமக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மனம் பொறுத்து சகோதரர்களாக நம்ம இருப்போம், நன்மையை ஏவுவோம், தீமையை தடுப்போம், குர்ஆன் சுன்னாவை நோக்கி நம்ம அழைப்போம். எந்த ஏகத்திலே போய் சிக்கி நம்ம அந்த ஃபித்ராவிலே ஈடுபட்டு விடக்கூடாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.